இதுதான் பண்டாசுரன் வதம் நடந்த கதை. லலிதாம்பிகையினுடைய அவதாரம்ங்கிற கதையினுடைய சுருக்கம் அவ்வளவுதான். இப்போ இந்த கதையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எத்தனை இருக்குது. இதுக்கப்புறம் வர திருநாமத்தையும் அதில் சேர்த்துருவோம். ஏன்னா இந்த கதையினுடைய ஒரு தொடர்ச்சி தான் அது. சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அப்ஸ்ட்ராக்டாக போகிற மாதிரி பண்டாசுர கதையில் பின்னால் ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கு தான் அடுத்ததாக வரக்கூடிய திருநாமம். ஹர நேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவன் ஔஷதி. ஹரனுடைய நேத்திர அக்னி, ஹரனுடைய நேத்திரம், ஹரனாக இருக்கக்கூடியவர் சிவன். அந்த சிவனுடைய நேத்திரம், சிவனுடைய நெற்றிக்கண், லடாட நயனம் இருக்கே, அந்த நேத்திரத்தினால், அந்த நேத்திரத்திலிருந்து வந்த நெருப்பில் ஒருவன் அழிந்து போனானே, அப்படி அழிந்து போனவனாக இருக்கக்கூடிய நேத்ராக்னி சந்தக்த, அழிந்து போனவனாக இருக்கக்கூடிய காமனான மன்மதனுக்கு மறுபடியும் உயிர்ப்பிச்சை கொடுத்த மருந்தாக இருக்கக்கூடியவள் காம சஞ்சீவன் ஔஷதி. இந்த மொத்த கதையும் தான் லலிதாம்பிகையினுடைய அவதார வரலாறாக இருக்கக்கூடிய கதை. இந்த கதைக்கு பின்னால் என்ன அர்த்தம்? பண்டாசுரன் ஒருத்தன் அவனை அழிப்பதற்காக அம்பாள் அவதாரம் எடுத்தாள், பண்டாசுரனை வதம் செய்தாள். இதோடு அந்த கதை முடிஞ்சு போகல. பண்டாசுரன் யார்? அம்பாள் அப்படி சிரிப்பு சிரித்தா அந்த சிரிப்பிலேருந்து காமேஸ்வர முக ஆலோகா, அதிலிருந்து வந்தார் யார்? ஸ்ரீ கணேஸ்வரா, அந்த கணேஸ்வரருக்கு தாயாக இருக்கக்கூடியவள். ஆனால் இந்த கதை இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவரத்தில், சஹஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவரத்தில் இந்த கதை முழுசாக இல்லை. நடுவில் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தான் போகிறோம். திடீர்னு சண்டை ஆரம்பித்தாச்சு, சைன்யத்தை வந்து பார்வையிட்டா, அதுக்குள்ளேயே பாலா ஓடி வந்துட்டா, பாலா வந்தாச்சு, சண்டை நடக்கிறது. ஆனால் இந்த கதை விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிற இடம் லலிதோபாக்கியானம். அந்த இடத்துல இருக்கிற கதையை கொண்டு வந்து இங்கே பொருத்தினோன்னா சரியாக புரியும். இது இந்த பண்டாசுரன் என்பவன் யார்? ஒரு அசுரன் மட்டும் புரியறது நமக்கு இப்போ. இதை படிக்கும்போது ஒரு அசுரன், இந்த பண்டாசுரன் யார்? பண்டன்னு சொன்னாலே நல்லவன் அர்த்தம். கொஞ்சம் வினோதமான பேர் இவனுக்கு, நல்ல அசுரன். அசுரன் நல்ல அசுரனாக இருக்க முடியுமா? அவன் பேரே அப்படித்தான், நல்ல அசுரன். இது எப்படி நல்ல அசுரன்? இந்த பண்டாசுரன் எங்கேருந்து வந்தான்? அதுதான் சொன்ன, ஒரு அடிநாதம் ஓடும் இந்த கதையில். அந்த அடிநாதம் தான் அடுத்ததா வந்த திருநாமம். காமசஞ்சீவன் ஔஷதினார்களே, அந்த திருநாமம் இந்த கதைக்கு ஃபுல் ஸ்ட்ரிங் அங்கதான் இருக்கு. ஆனா பின்னால அப்டிராக்டா இருக்கிற ஸ்ட்ரிங் அது. இந்த பண்டாசுரன் எங்கிருந்து வந்தான்? ஏன் இவ்வளவு அட்டகாசம் செய்தான்? இவன் யார்? பண்டாசுரன் எந்த குடும்பத்தில் பிறந்தவன்? யாருக்கு? அவனுடைய தந்தை யார்? அவனுடைய தாய் யார்? பண்டாசுரன் எந்த குடும்பத்திலையும் தனியாக பிறக்கல. ஹரனுடைய நேத்திரம், அந்த நேத்திரத்தினுடைய அக்னியினால் ஒருத்தன் எரிஞ்சு போனானா இல்லையா? ஹர நேத்ராக்னி சந்தக்த காமன், அந்த காமனுடைய சாம்பல் அப்படி கொட்டி கிடந்தது. அந்த சாம்பல் அப்படியே உதிர்ந்து கிடந்தது. ஒரு குழந்தை அப்படி விளையாடின்னு இருந்தது கைலாயத்தினோட வாசலில். அங்கேயும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு இப்படி வந்தது. அப்பான்னுத்து அம்மானுத்து குதிச்சுது, ஓடித்து விளையாடித்து பார்த்துது. அங்கே சாம்பல் அப்படியே கொட்டியிருந்தது. குழந்தை தானே, அந்த குழந்தை என்ன பண்ணித்து? குடுகுடுன்னு வந்தது, அந்த சாம்பல் எடுத்தது, இப்படி கையில் வச்சு உருட்டித்து பிசைஞ்சது, எதோ பண்ணித்து ஒரு பொம்மை வந்துடுது. அப்படி ஒரு முகம் பண்ணித்து, ஒரு உடம்பு பண்ணித்து, ரெண்டு கையை வச்சுது, ரெண்டு காலை வச்சுது, பொம்மை. ஹை, பொம்மை அழகாக இருக்குது அப்படின்னு தூக்கின்னு நேராக அப்பா கிட்டே போச்சு. அப்பா அப்பா அப்பா, நான் பொம்மை பண்ணியிருக்கேன், இந்த பொம்மாக்கு உசுரை கொடுப்பான்னு. இந்த பொம்மையை கையை அசைய வை, காலை அசைய வை. என் குழந்தையா கண்டு இவ்வளவு அற்புதமா பொம்மை பண்ணிருக்குன்னு நினைச்ச அப்பா, எந்த அப்பாவாக இருந்தாலும் அந்த அப்பாவுக்கு பெருமை உண்டா இல்லையா? அதுவும் அவர் சாதாரண அப்பா இல்ல, திரிலோக குடும்பியாக இருக்கக்கூடியவர். அந்த சிவ பரம்பொருள் பார்த்தார் கணேசர், குட்டி கணேசர் வந்து அப்படி அந்த பொம்மையை கொடுத்தார். அப்பா, நான் பொம்மை பிடிச்சு வச்சிட்டேன்ப்பா சாம்பல்ல. அந்த பொம்மையை கையில் வாங்கியவர் அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்த வேளையில் சுற்றியிருந்த பூதகணங்கள் எல்லாம் பண்ட 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 என்று ஆசீர்வாதம் செய்தன. அவனுக்கு பெயரே பண்டன் என்றாயிற்று. நல்லவனாகத்தான் தோன்றினான். அப்படி தோன்றியவன் சிவகாமேஸ்வரரையே நினைத்து தவம் செய்தான். கைலாயத்திலேயே இருக்கான். கைலாயத்திலேயே இருந்து தவம் செய்தான், நிறைய வரம் கிடைச்சது. ஆபத்து அங்கே தான் ஆரம்பம். அது வரைக்கும் கையில இல்லாத வல்லமை ஆற்றல்லாம் கையில வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் மாறி போகும். சொல்றமா இல்லையா? முதல்லாம் சரியாத்தான் இருந்தார், என்னைக்கு அவ்வளவு சக்தி வந்ததோ அதுக்கப்புறம் விஷயம் மாறி போச்சு. மனிதர்கள் மாறுவது மாதிரி பண்டனும் மாறி போனான். அதுவரைக்கும் வல்லமை இல்லாமல் இருந்தவன் வல்லமை எல்லாம் வந்தோடனே நிறைய வரங்களை பெற்றான். கையில வரங்கள் எல்லாம் வந்த உடனே அந்த வரங்கள் கிடைத்த மகிழ்ச்சி மட்டுமல்ல, அந்த வரங்கள் கிடைத்த மதர்ப்பு ஆணவத்துல எல்லாரையும் கஷ்டப்படுத்த தொடங்கினான். அப்படி கஷ்டப்படுத்திய நிலையில்தான் எந்த சிவப்பரம்பொருள் உயிர் கொடுத்தாரோ அந்த சிவப்பரம்பொருளின் அம்சமாக விளங்கக்கூடிய அவருடைய அகோ புருஷிகாவாக விளங்கக்கூடியவளே அந்த பண்டனை வதம் செய்ய வேண்டும் என்கிற நிலைமை உருவாயிற்று. தேவேந்திரன் தவம் பண்ணினான், லலிதாம்பிகை வந்தான். லலிதாம்பிகை வந்து சண்டை போட்டா, சண்டை போட்ட விவரத்தை தான் பார்த்தோம். பாலா எங்கேந்து வந்தா? 5 வயசு பாலா. பாலா என்பவள் அம்பிகையினுடைய புத்திரி. பாலா திரிபுர சுந்தரின்னு பேர், அம்பாளுடைய குழந்தை. அந்த குழந்தை சண்டைக்கு போறதை பார்த்தோன்னு அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, என் குழந்தை இன்னைக்கு எப்படி சண்டை போடுமோ தெரியலையே, அனுப்பிச்சே கொஞ்சம் பயம் மனசுக்குள்ள. ஒழுங்கா சண்டை போடுமோ இல்லையோ தெரியலையே. மந்திரினியும் வாராகியும் வந்து சொன்னபோது பரம சந்தோஷம். அந்த பாலா யாரு? யோகசாஸ்திரம் இந்த பாலா யாரு என்பதை விளக்கும். இந்த கதை, இந்த கதை மட்டுமில்லை, சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா கதைகளுக்கும் புராணங்களுக்கும் பின்னால ஒரு பெரிய சிம்பாலிசம் இருக்கு. அந்த சிம்பாலிசத்தை, அந்த அடையாளத்தை உணர்ந்து கொள்ள வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு. அது வெறும் கதை இல்லை, நடந்ததா நடக்கலையான்னு கேள்வி கேட்க வேண்டிய கதை இல்லை. நடந்தவை, அப்படி நடந்தவைங்கிறது மட்டுமில்லை, நம்ம முன்னோர்கள் சிலவற்றை சொன்னபோது வெளிப்பூச்சுக்கு வேற மாதிரி பெயர் கொடுத்தார்கள். உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஆழமான அர்த்தம் இருக்கும். எந்த விஷயமும் அப்படித்தான். ஏன் கதை வடிவத்தில் சொன்னார்கள்? ஸ்டோரி இஸ் அ வெரி குட் ஃபார்ம் ஆஃப் நரேஷன். அவ்வளவுதான், ஒரு கதை வடிவத்தில் சொன்னா அது மனசுக்குள்ள சீக்கிரமா ஏற்கும். ஒரு நீதி போதனைய நேர இதுதான் நீதி அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், முடியவே முடியாது போ அப்படின்ட்டு போயிடும் மனுஷ மனசு. மனுஷ மனசு செய்யாதேன்னு சொன்னா செய்யும், ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல பெயிண்ட் அடிச்சு விட்டுருந்தா சும்மா விட்டுருக்கோமா? வண்ணம் தீட்டப்பட்டிருக்கிறது தொடாதேன்னு போட்டிருந்தா போர்டு போட்டிருக்கோம், தொடாதீர்கள் புதிய வர்ணம் அப்படி தொட்டு பார்த்துட்டு கை அப்படி ஒட்டினதுக்கு அப்புறம் காஞ்சிருத்தோன்னு பார்த்தேன். நேத்திக்கே அடிச்சுட்டு இருந்தார்கள், அது வேற சப்பக்கட்டு. நேத்திக்கே அடிச்சுட்டு இருந்தார்கள், ஒருவேளை இன்னைக்குள்ள ஒலந்திருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். பண்றமா இல்லையா? ஏதாவது ஒன்று செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தால் இது எல்லாரும் பண்றோம், வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் பண்றோம். என்ன வெளியில சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்சல், அவ்வளவுதான். அவரவர்கள் மனசுக்குள்ளேயே தொட்டு பார்த்தோம்னா தெரியும் எத்தனை சந்தர்ப்பங்கள்ல ஏதோ ஒன்று தடுக்கப்பட்டிருக்கிறது. சம்திங் இஸ் பேண்ட் அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல இருக்கிற ஆசை எவ்வளவு ஆசை, கியூரியாசிட்டி. அப்ப இந்த மனுஷ மனசு, இந்த மனுஷ மனசு கையில நிறைய ஆற்றல் கிடைத்தவுடன் அந்த ஆற்றலை மதர்ப்பாக பயன்படுத்தின விதம் தான் பண்டாசுரன். ஆனா இந்த மனுஷ மனசையே இன்னொரு விதத்துல இந்த கதை காட்டுகிறது. பாலாவை அனுப்புகிறாள், இந்த பாலா யாரு? இந்த மனசுக்கு புரியறதுக்கு தான் கதையை சொன்னார்கள். இந்த கதைக்கு பின்னால எல்லாமே அடையாளம் தான். பாலா போறா, பாலா போறச்சே அம்பாள் அப்படி லேசா பயந்து பயந்து அனுப்பினா. சண்டை போட்டுட்டு வந்தோடனே அவ்வளவு சந்தோஷம். 5 வயசு பாலா எங்கேருந்து திடீர்னு வந்தா? 5 வருஷம் ஓடி போச்சா இப்போ கதை? 5 வருஷமா ஓடி போச்சு. ஸ்ரீபுரத்துல இப்பத்தானே போய் காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் தங்கினார்கள், அதுக்குள்ள பண்டாசுர சண்டையே வந்துருத்தே. 5 வருஷமா சண்டை நடந்தது அப்படி கணக்கு போட்டா 5 வருஷம் சண்டை நடந்தா கணக்காயிடும். இல்ல, இந்த பாலா யாருன்னு கேட்டா வேற யாரும் இல்ல, அம்பாளுடைய மகள். அம்பாளுடைய மகள் என்பது யாரை குறிக்கும்? அவள் யாருக்கு அம்பாள்? அவள் யாருக்கு தாய்? இந்த ஜீவன்கள் எல்லாம் அம்பாளுடைய குழந்தைகள். அந்த குழந்தைகளை அனுப்புகிறாள். இந்த குழந்தைய அனுப்புறச்சே என் குழந்தை சண்டை போடுமோ போடாதோ தெரியலையே, ஒழுங்கா போடுமோ தெரியலையே, மறந்து போயிருக்குமோ, எப்படி அம்பை எய்ய வேண்டும்னு மறந்து போயிருக்குமோங்கிற கவலை அவளுக்கு இருக்கான். இந்த ஜீவன்களை பற்றிய கவலை அவளுக்கு உண்டு. ஆச்சாரியர் தான் பாடுவர் சௌந்தரிய லகரியில தான், அம்மா உன் புருவம் லேசா நெறிஞ்சிருக்குமான். புரோ புக்னே கிஞ்சித் புக்னே, ஏன் தெரியுமா லேசா நெறிஞ்சிருக்கு? புவனபய பங்க வியசனினி, இந்த புவனத்தில் இருக்கக்கூடிய பயம். புவனத்தில் யாருக்கு பயம்? அம்பாளுக்கு பயம், புவனேஸ்வரிக்கு பயம் இல்லை. ஆனால் இந்த புவனத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கெல்லாம் எத்தனை விதமான பயன்கள். சில பேருக்கு வெளிச்சத்தை பார்த்தா பயம், சில பேருக்கு இருட்டை பார்த்தா பயம், சில பேருக்கு பெருசாக இருக்கிற இடத்த பார்த்தா பயம், சில பேருக்கு ட்ரெயினில் போனால் பயம், சில பேருக்கு ஃப்ளைட்டில் போனால் பயம். ஏதோ ஒரு பயம் இருக்கா இல்லையா? எதுவுமே இல்லை, நான் மரண பயம். இந்த பயத்தை எல்லாம் அழிக்க வேண்டும் என்பதற்காக, புவன பயத்தை பங்கம் செய்வதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவள்னா அவளுக்கு இந்த குழந்தைகளை பற்றி எவ்வளவு கவலை. இந்த குழந்தையை சண்டைக்கு அனுப்பிச்சிட்டு, இந்த ஜீவனை சண்டைக்கு அனுப்பிச்சிட்டு தவிக்கிறா, இந்த ஜீவன் சரியா சண்டை போடுமோ போடாதோ தெரியலையே. இந்த ஜீவன், எந்த ஜீவன் சரியாக சண்டை போட்டு வெற்றி கொண்டதோ அந்த ஜீவனை பார்த்து அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுதான் பாலாவிக்ரம நந்திதா. அப்படி சண்டை நடந்து அந்த சண்டையில் இந்த ஜீவன்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவள் அவதாரம் எடுத்தாள். அது இல்லை விசேஷம், இந்த ஜீவனுக்கு கூடவே இருந்து அவ அந்த சண்டையை நடத்துறா, பண்டாசுரனை வதம் செய்கிறாள். பண்டாசுரன் ஒரு அசுரனா? பண்டாசுரன் எங்கேருந்து வந்தான்னு பார்த்தோம், மன்மதனுடைய சாம்பல்லிருந்து வந்தவன். இப்போ என்ன அர்த்தம்? மன்மதனுடைய சாம்பல்லிருந்து வந்தவன்னா, மன்மதன் நம் மனங்களில் இருக்கக்கூடிய விருப்பத்தினுடைய அடையாளம். காமன்னே பேர், காமம்னா விருப்பம்னு அர்த்தம், காமம்னா ஆசை, அவ்வளவுதான். அது என்ன விருப்பமாக இருந்தாலும் இருக்கலாம், காம குரோத லோப எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான வக்ரங்களின் அடையாளமாக இருக்கக்கூடியவன் மன்மதன். இந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான விருப்பங்கள், இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான விருப்பங்கள், நான் இன்னைக்கே ஒரு பெரிய வீடு கட்டிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருப்பம். இந்த மன்மதன் கையில என்ன ஆயுதம் வச்சுருக்கான், அம்பாள் என்ன ஆயுதம் வச்சுருக்கான்னு பாருங்கள். மன்மதன் கையிலையும் கரும்பு வில் தான், மன்மதன் கையிலையும் பஞ்சபானம் தான், பஞ்ச விஷிகாவாக இருக்கக்கூடியவன். அதே ஆயுதங்கள் இப்ப அம்பாள் கிட்ட இருக்கு. மன்மதன் என்ன செய்யறான், அவனுடைய பஞ்சபானங்களை எடுத்து நம்முடைய மனம் என்பதை தன்னுடைய வில்லாக கையில் வைத்திருக்கிறானே, அந்த மனசுல வச்சு ஒரு அடி அடிக்கிறான். மன்மதன் அடிச்ச உடனே கண்ணு எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்கறது, காது எதை கேட்க கூடாதோ அதை கேட்கறது, தடம் புரண்டு இந்த புலன்கள் போகின்றன. ஆனால் அங்க போட்டு ஒரு அடி என்ன பண்ணிட்டார் சிவகாமேஸ்வரர், அவனை போட்டு ஒரு அமுக்கு அமுக்கி நெருப்பில் அவனை அப்படியே பொசுக்கி கீழே தள்ளிட்டார். நம்ம என்ன நினைச்சோம், மன்மதன் அழிஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறோம், ஹரநேத்ராக்னி அழிஞ்சு போயிட்டான், அப்படியே போயிட்டான் அதுலன்னு. சில விஷயங்களை போட்டு ஒரு அமுக்கு அமுக்கி வராதேன்னு கண்ட்ரோல் பண்ணா அது வேற ஏதாவது இடத்துல பூதாகாரமா விபரீதமா வந்து நிற்கும். இப்ப அங்க அடிச்ச அடி என்னாச்சு, அவன் சாம்பல் ஆன அவ்வளவுதான், சாம்பல் தானே நினைச்சோம், அந்த சாம்பல்ல இருந்து பண்டாசுரன் வந்துட்டான். அப்ப இந்த புலன்களையும் இந்த பொறிகளையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச புலன்கள், இந்த பஞ்ச புலன்களை போட்டு அமுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இதை அமுக்கினா இது வேற எங்கேயாவது திருத்தனம் பண்ணுவோம், பார்க்காதே அப்படின்னு சொன்னால் பார்க்காத மாதிரி இப்படி போயிட்டு அங்கே போய் எங்கேயானு திருட்டுத்தனமாக ஒரு பார்வை பார்க்கும். கேட்காதேன்னு சொன்னால் வேற ஏதாவது பண்ணும். சில பேர் படிக்கும்போது இந்த புஸ்தகத்தை படிக்காதேன்னு பேன் பண்ணியிருப்பார்கள். சில புக்ஸ் எல்லாம் அப்பப்போ பேன் ஆகும். சீனாவில் ஷேக்ஸ்பியருடைய நாவல்ஸையே ரொம்ப நாளைக்கு, நாடகங்களையே ரொம்ப நாளைக்கு பேன் பண்ணியிருந்தார்கள். 1968 அந்த பேன் ஆர்டர் லிஃப்ட் ஆச்சு. 68 வரைக்கும் ஷேக்ஸ்பியரை சீனாவில் யாரும் படிக்க முடியாது, அரிஸ்டாட்டலில் படிக்க முடியாது, அப்பப்போ பேன் ஆகும். நீங்கள் பாருங்களேன், எந்த புத்தகத்தை பேன் பண்ணிக்கிறார்களோ அந்த புத்தகம் தான் சேல்ஸில் பெஸ்ட் செல்லர். அதை வாங்கி அதை வேற ஒரு புக்குக்குள்ளே வச்சு அது வெளியில் தெரியாமல், அதை நான் படிக்கிறேன்னு வெளியில் தெரியாமல் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அட்டையை பிச்சுட்டு வச்சுட்டு, ஆனால் எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி இல்லைனா எதிர்க்க பார்க்குறச்சே அந்த புக்கு படித்தீர்களோ அது எப்படி இருக்குது தெரியுமா, நான் படித்தேனே அப்படின்னா என்ன அர்த்தம், நான் படித்தேனேன்னு சொல்லிக்கணும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய புலன்கள் பொறிகள் போட்டு அடிச்சா வேற எங்கேயாவது போகும். அது இந்த ஐந்து புலன்களையும் சரியான வழியில் செலுத்த வேண்டும் என்றால் இந்த புலன்களை நல்லவற்றோடு தொடர்பு படுத்த வேண்டும். நல்ல விஷயத்தை, அதனால தான் சின்ன வயசுலேயே டிசிப்ளின் கொண்டு வரணும், சின்ன வயசுலேயே நல்ல விஷயங்களோட தொடர்பு படுத்தணும்னு சொல்றது. என்ன காரணம்? சின்ன வயசுலேயே பண்ணினாத்தான் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்குறோமே, ஏதோ லாஜிக்கலா கேட்கறதா நினைச்சு கேட்குறோம். ஏன் சில விஷயங்களை முதல்லயே லிங்க் பண்ணணும்னா, நல்ல விஷயத்தோடு தொடர்பு படுத்தி கொடுத்து விட்டால் தவறானவற்றுக்கு அவை போகாது. இப்ப அங்க இருக்கக்கூடிய அதே பஞ்ச விசிகங்களை, அதே பஞ்சபாணங்களை தன்னுடைய கையில் தாங்கியவளாக இருக்கக்கூடியவள். இந்த பண்டாசுரனுடைய கதை எங்கேயோ நடக்கிற கதை இல்லை, எங்கேயோ நடந்த கதை இல்லை. பண்டாசுரன் எல்லாருடைய மனசிலேயும் எழக்கூடியவன், எல்லாருடைய மனங்களின் வக்கரங்களிலே இருந்தும் பண்டாசுரன் வருவான். நாம என்ன நினைச்சுப்போம், வக்கரத்தை போட்டு எரிச்சிட்டோன்னு நாம நினைச்சுப்போம். இல்லையே, என் மனசுல ஒண்ணு வக்கரம்லாம் கிடையாது, நான் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் உதவி பண்ற மனசோட தான் இருக்கேன்னு நாம வேணா சொல்லிக்கலாம். ஆனா அவரவர்கள் மனசுக்குள்ள போய் பார்த்தோம்னா, சில சமயங்களை நம்ம அறியாமல் சில தவறான எண்ணங்கள் தோன்றுகின்றனவா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? அந்த அறிவு போய் அந்த எண்ணத்தை இல்ல இந்த மாதிரி நினைக்காத அப்படின்னு சொல்லணும். அந்த சமயத்துல அந்த மனதை சரியானவற்றோடு தொடர்பு படுத்த வேண்டும். சேனலைசிங்னு சொல்லுவார்களே மேனேஜ்மெண்ட்ல, சேனலைசிங் தான். சேனலைஸ் த ரைட் வே, தென் தேர் வோன்ட் பி எனி ராங் வே. இதை கொண்டு போய் அங்க தொடர்பு படுத்துவது. இந்த பண்டாசுரன் சம்பவம், பண்டாசுரன் வதம் எங்கேயோ நடக்கல, இங்க நடக்கிறது. இங்க நடக்கணும், இங்க நடக்கிறதுக்கு இந்த ஜீவன் அம்பாள் தயார்படுத்துறா. எப்படி தயார்படுத்துறா? இந்த ஜீவனுக்கு ராணுவ கவசம் போட்டு இந்த ஜீவனை போய் சண்டை போடுன்னு அனுப்புறா. சண்டை போடுன்னு அனுப்பிட்டு தன்னுடைய சக்தியை, தன்னுடைய ஆற்றலை கூடவே அனுப்புகிறாள். மந்திரிணியை, வாராகியை தான் கூடவே இருந்து அதை நடத்தி வைக்கிறாள். பாலாவால முடியாத ஸ்டேஜ் வரும்போது, பண்ட புத்திரர்களை பாலாவால சண்டை போட முடியும், பண்டாசுரன் நேரம் வரும்போது ரொம்ப வக்கரத்தனம் வந்ததுன்னா அம்பாளே அடிக்கிறார். இந்த ஜீவனுக்கு அவள் உதவி செய்வதுதான். அதனாலதான் சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதானார்களே. தேவகாரியம் அந்த தேவேந்திரனுடைய காரியம் இல்லை, ஏதோ ஒரு தேவேந்திரனுடைய காரியம் இல்லை. தேவர்கள் என்பவர்கள் யார்? தேவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? யார் தேவர்கள்? தேவலோகம் எங்க இருக்கு? விஸ்வாமித்ரர் திரிசங்குக்காக தனியா ஒரு சொர்க்கத்தையே நிர்மாணம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். அப்படின்னா தேவலோகத்துக்கே போலன்னு அர்த்தம். திரிசங்கு, தேவலோகம் என்பது என்ன? தேவர்கள் யார்? வள்ளுவர் சொன்னதுதான் பதில். சனாதன தர்மத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிற பதில் அதுதான். அதை வள்ளுவர் சின்னதா கிறிஸ்பா சொன்னார். வேதங்கள்ல இருக்கிற பதிலும் அதுதான். பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வேதங்கள்ல ரிபுக்கள்னு ஒரு குரூப் உண்டு. இந்த ரிபுக்களுக்காக சில மந்திரங்கள்லாம் உண்டு, சில ரிக்குகள்லாம் உண்டு. மருத்துக்கள், இவர்கள்லாம் யாரு? இந்த பூமியில் சரியான செம்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ரிபுக்களாக உயர்ந்தார்கள். தேவத்தன்மை, தேவத்தன்மைன்னு சொல்றமே ஆழ்வார் பாடினாரா இல்லையா? இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன், எனக்கு வேண்டாம் தேவலோகம்னர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவலோகம்ங்கிறது எங்கேயோ இல்லப்பா. நான் சரியான வாழ்க்கை வாழ்ந்தால், என்னுடைய மனசு சரியான நிலைமையில் இருந்தால் தேவத்தன்மையை அடையும். அதனாலதான் கதை சிம்பாலிக்னு பாக்குறமே, எவ்வளவு சிம்பாலிக்கா எவ்வளவு அழகாக வைத்தார்கள். ஒரே காசியப்பரனுடைய ஒரு பக்கத்து கிளை மகன்கள் தான் அசுரர்கள். ஒரே அதே காசியப்பருடைய இன்னொரு செட் ஆஃப் சன்ஸ் தான் தேவர்கள். ஒரே தந்தைக்கு தோன்றியவர்கள்னு கதை வைத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த மனசு நல்ல மனசாக இருக்கிறதோ அது தேவனாக உயரும், எந்த மனசு தாழ்ந்து போகிறதோ வக்கரத்தன்மையோடு இருக்கிறதோ அது அசுரனாக மாறும். அதனால தான் பண்ட பண்ட என்று நல்லவனாக இருந்தவன் கைலாயத்திலேயே இருந்தவனா இருந்தா கூட அவன் அசுரனா மாறினான். எந்த மனசு சரியான மனசாக இல்லையோ அது அசுரத்தன்மையை அடையும். அப்ப இந்த மனசுக்குள்ளேயும் இந்த இந்திரியங்களினாலேயும் இந்த ஜீவனிலையும் நடக்கக்கூடிய போராட்டம் என்ன மாதிரியான அஸ்திரங்களை போட்டான் தெரியுமா பண்டாசுரன்? முதல்ல எல்லா சைன்யங்களும் போய் சக்திகள்லாம் கீழே விழுந்தார்கள். இங்கே அது எக்ஸ்பிளிசிட்டா வரல, லலிதோபாக்கியானம் சொல்லும். என்ன அஸ்திரங்கள் எல்லாம் போட்டான் தெரியுமா? அவன் போட்ட அஸ்திரங்கள் எல்லாம் ஒன்றும் அம்பு, அந்த அர்த்த சந்திர அம்பு, பிறைச்சந்திர அம்பு அதெல்லாம் இல்லை. அவன் போட்ட அஸ்திரங்கள் அஸ்திர சஸ்திர பிரத்யஸ்திர வர்ஷினின்னு பார்க்குறவன். அந்த அஸ்திரங்கள் என்ன மாதிரி அஸ்திரங்கள்னு கேட்டால் தூக்கம், சோம்பேறித்தனம், மந்திரம். அதனால தான் ஜெய விக்னம் என்கிற யந்திரம், மந்திரங்கள் யந்திரங்கள்னு சொல்கிறமே. எதெல்லாம் மனசை அப்படியே மோகப்படுத்தி வசியப்படுத்துமோ, எதெல்லாம் ஒரு போதைக்குள்ள இந்த மனசை கொண்டு போய் தள்ளுமோ அந்த மாதிரியான அஸ்திரங்கள். அவன் கத்தி சண்டையெல்லாம் போடலை, கத்தி கபடாவெல்லாம் வச்சு சண்டையே போடலவன். அவன் ரொம்ப சுலபமாக தூக்கத்தை அனுப்பினான், பொத்துன்னு எல்லாம் முழுந்தது. சோம்பேறித்தனத்தை அனுப்பினான், கொஞ்ச நஞ்சம் தூக்கத்துக்கு வசியம்படாமல் இருந்ததெல்லாம் சோம்பேறித்தனத்துக்கு விழுந்தது. அதனால தான் அம்பாள் அவற்றை தன்னுடைய கண்களால் பார்த்து எழுப்பி அனுப்பி வைத்தாள். மந்திரினியும் வாராகியும் மட்டும் அந்த சோம்பேறித்தனத்துக்கு அந்த தூக்கத்துக்கு வசியப்படலை. கடைசியில் அவன் போட்ட அஸ்திரம் மோகாஸ்திரம், மோகம். அந்த மோகாஸ்திரம் தானே சின்ன 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 விஷயங்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு பாசம், வைக்கக்கூடிய மோகம் தானே மனித வாழ்வை அப்படியே சீர்குலைக்கக்கூடியது. அந்த மோகாஸ்திரத்தை போட்டான், அம்மோகாஸ்திரத்தை போட்டா, பாசுபதாஸ்திரத்தை போட்டான். ரெண்டு அஸ்திரத்தினுடைய பெயர் இங்கே வருகிறது, பாசுபதாஸ்திரம், காமேஸ்வரஸ்திரம். என்ன அர்த்தம்? பசுபதி, அவருக்கு பசுபதினு திருநாமம், பரம்பொருளுக்கு பசுபதி. பசுக்கள் எல்லாம் ஜீவன்கள், இந்த ஜீவன்களுக்கு பதியாக இருக்கக்கூடியவர் பசுபதி. பசுபதியினுடைய அஸ்திரம் பாசுபதாஸ்திரம். பாசுபதாஸ்திரம்னு சொன்னா அந்த பரம்பொருள் தன்னுடைய ஆற்றலை பிரயோகிப்பதுதான் பாசுபதாஸ்திரம். அந்த பரம்பொருளினுடைய ஆற்றலை எடுத்து அவ என்ன பண்ணா, பண்டாசுர சைன்யத்தையே அழிச்சான்னா, அந்த அசுரத்தன்மையே இல்லாமல் செய்தால், கொஞ்சம் அசுரத்தன்மையை விட்டால் கூட அது எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புறையோடிடும்ங்கிறதுக்காக அதை அழிச்சா. மனசுக்குள்ள லேசாக சின்ன தீமையை விட்டோன்னா கூட அது முழுசாக புறையோடிடும். போனா போகிறதுன்னு கொஞ்சோண்டு போனா போகிறது, கொஞ்சம் வக்கரத்தனம் இருக்கட்டுமே, ஒரு லிட்டில் 1% இருக்கட்டுமேனு விட்டால் அவ்வளவுதான், அது புற்றாக புறையோடி மொத்தத்தையும் அழிச்சிரும். அதுக்கப்புறம் காமேஸ்வர அஸ்திரத்தை பிரயோகம் செய்தால், அந்த காமேஸ்வர அஸ்திரம் என்ன பண்ணித்துன்னா, சூன்ய நகரத்தை அழித்தது. நீங்கள் இதுலேயே புரிஞ்சுக்கலாம், பண்டாசுரனுடைய நகரத்துக்கு பேர் சூன்யம், சூன்யத்தில் நகரம். கிட்டத்தட்ட நாம் கட்டுற கோட்டையும் அப்படித்தானே, மனிதர்கள் கட்டுகிற கோட்டை அப்படிப்பட்ட கோட்டை தானே. நான் இதை பண்ணிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன்னு நினைக்கிறோமே, என்னால் நடக்கும், நான் செய்வேன்னு நினைக்கக்கூடியதெல்லாம் சூன்யத்தில் கட்டுகிற கோட்டை தானே அந்த சூன்ய நகரத்தை. அதனால தான் பண்டாசுரனுக்கு சூன்யம், எங்கே இருக்கு சூன்யம்ங்கிற நகரம், நகரத்து பேரே சூன்யம், அதனால மொத்தமாக சூன்யமாக போச்சு அது. அந்த சூன்யத்தில் கோட்டை கட்டினானே, சூன்யத்தில் கோட்டை கட்டி சூன்ய நகரத்தில் இருந்தவனை சூன்யத்தை அப்படியே அழித்தாள். கான்செப்ட் ஆஃப் சூன்யம்ங்கிறது மறுபடியும் சனாதன தர்மத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். சூன்யம்ங்கிறது ஒரு இடத்துல பூரணம்னு மாறும். நம்ம கிட்ட இருக்கும்போது அது சூன்யம், அது பரம்பொருள் கிட்ட போகும்போது பூரணம். ஒரே வட்டம் தான், அந்த வட்டத்தை போட்டுட்டு அதை சூன்யம்னு சொல்லலாம், அதுதான் பூரணமாக இருக்கக்கூடிய வட்டம்னு சொல்லலாம். ஏன்னா பூரணத்தினுடைய ஒரே ஷேப், ஸ்கொயராக போட்டால் பூரணம் இல்லை, ரெக்டாங்கிளாக போட்டால் பூரணத்துடைய ஷேப் இல்லை. பூரணமாக ஒன்று இருக்குன்னு சொல்லணும்னா அந்த ஷேப் வந்து வட்டம் தான், அதுதான் ஈவனாக இருக்கும். இந்த சூன்யத்திற்கும் பூரணத்திற்கும் எப்படி வித்தியாசத்தை தெரிந்து கொள்வது? வெஸ்டர்ன் ஃபிலாசபி எல்லாம் சூன்யம்னுது, என்ன சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து 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 பார்க்குறோம், இதை பிச்சு பிச்சு பார்க்குறோம், இதை பிச்சு பிச்சு பார்க்குறோம், எல்லாத்தையும் பிச்சு பிச்சு கடைசியில் ஒன்றுமே இல்லையே, எல்லாத்தையும் பிச்சு 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 கேள்வி கேள்வியாக கேட்டு எல்லா கேள்விக்கும் பதிலை தேடினா கடைசியில் எங்கே போய் நிற்கும்? நம்ம அப்படி தானே சொல்கிறோம், நாமே சில சமயத்தில் சொல்கிறோமா இல்லையா, இது என்ன, இது என்ன, உறவுனா என்ன, பாசம்னா என்ன, கல்யாணம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, பூமினா என்ன, பணம்னா என்ன, கரன்சினா என்ன, ₹500னா என்ன, ₹1000 இப்படி பிச்சு 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 போனால் கடைசியில் எங்கே த்ரெட் பேர்ம்பார்களே, அல்டிமேட்லி த்ரெட் பேர் இஸ் நத்திங். அந்த த்ரெட்டையும் டிஸ்ட்ராய் பண்ணினா தான் த்ரெட் பேர். ஒரு துணி இருக்குது, அதை த்ரெட் பேராக பிச்சு பிச்சு டிஸ்கஸ் பண்ணால் துணிங்கிற ஷேப்பே போய் த்ரெட்டும் இல்லாமல் கடைசியில் என்ன அது சூன்யமாக முடியும். இது வெஸ்டர்ன் ஃபிலாசபி. ஆனால் இந்த ஈஸ்டர்ன் ஃபிலாசபி இருக்கே, சனாதன தர்ம ஃபிலாசபி, இந்த சூன்யத்திலேயே ஒரு பூரணத்தை கண்டது. கண்ணதாசன் ரொம்ப அழகாக பாடுவார், கடவுளை எங்கே பார்க்கறது, கடவுளை எங்கே பார்க்கறது விடுவோம், கடவுளை எப்படி புரிஞ்சுக்கிறது, கடவுள் யார். கண்ணதாசன் ஒரு டெஃபினேஷன் கொடுத்தார் கடவுளுக்கு, கடவுளை புரிஞ்சுண்டா கடவுள். சரிப்பா, எங்கே இருக்கார், முதல்ல எங்கே இருக்கார்னு தெரிஞ்சுட்டா தானே நான் புரிஞ்சுக்க முடியும் அவரை. பூஜ்யத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். புரியாமலே இருப்பான் ஒருவன், புரிந்து கொண்டால் இறைவன். பூஜ்யத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு, இப்போ பரம்பொருள்னு சொல்றமே, பரம்பொருளுக்கு எந்த நகரம், ஸ்ரீபுரம் நகரம் எல்லாம் சொன்னா கூட பரம்பொருளுக்கு எது நகரம், குணமே இல்லாமல் எல்லையே இல்லாமல் வடிவமே இல்லாமல் இருப்பதும் சூன்யம் தானே. அப்படி பார்த்தா சூன்யம்னு சொல்லிட்டே போனா, ஆமா, கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஆர்டர்லெஸ், ஃபார்ம்லெஸ், லிமிட்லெஸ், அப்ப அதுவும் என்ன, ஒண்ணுமே இல்லையே, அப்படியே போகிறதேன்னா இந்த சனாதன தர்மம் என்ன சொல்லி தெரியுமா, அதுதான் பூரணம்னு. அது பரம்பொருளுக்கு வரும்போது அது பூரணம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த அரங்கத்தை எடுத்துப்போம், இந்த சபை, இந்த ஹால் எடுத்துப்போம். இங்கே ஹால் இருக்குதுன்னு சொல்கிறோம், கிருஷ்ணகான சபா ஹால். எவ்வளோ பெரிய ஹால் தெரியுமா, எத்தனை பேர் உட்காரலாம் தெரியுமா. இப்போ இந்த ஹால்னு எதையோ ஒன்று சொல்கிறோமே, அரங்கம்னு சொல்கிறோமே, அந்த அரங்கம் என்பது உண்மையிலேயே என்ன, த்ரெட் பேராக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமே. இந்த அரங்கம் என்பது என்ன, இந்த அரங்கம் சுற்றி இருக்கக்கூடிய சுவர்கள், சுவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இடம். இப்போ இந்த இடம்ங்கிறது ஸ்பேஸ், இந்த இடம்ங்கிறது வெறும் ஸ்பேஸ், இது ஒரு விதமான சூன்யம் தானே. அந்த சுற்றி இருக்கக்கூடிய வால், இப்போ இதில் எது அரங்கம், உண்மையிலேயே இதில் எது அரங்கம், இந்த ஹால்னு சொல்கிறமே இந்த சூன்யமான இடம் அரங்கமா, அந்த வால்ங்கிறது அரங்கமா, எது அரங்கம். இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் போய் யோசிச்சு பாருங்கள், கேள்வி குழப்புற மாதிரி இருக்கும், குழப்பினாத்தான் தெளிவு கிடைக்கும். இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த ஹாலே, இந்த வால் இல்லை, இந்த சுவரே இல்லை, வெறும் மைதானம், வெறும் மைதானமாக இருக்குது, சுவர் கட்டலை. அப்போ அங்கே இடம் இருக்கா இல்லையா, இந்த அரங்கம் இருக்கா இல்லையா, இந்த இடம் இருக்கா இல்லையா. சரி, அப்போ என்ன சொல்லுவோம், வெறும் மைதானம் இருந்து என்ன பிரயோஜனம், சுவர் கட்டினா தான் ஹால் கிடைக்கும், ரைட். இப்போ சுவர் கட்டினா ஹால் கிடைக்கும், சுவர் தானே ஹால்னு நினைக்கிறோம், சுவர் கட்டிடுறோம், ரெண்டு சுவரையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு கட்டினா சுவர் தானே ஹால். இப்போ சுவரை கட்டியாச்சு, அப்போ ஹால் கிடைக்குமா, சுவர் மட்டும் ஹால் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய இந்த இடம் மட்டும் ஹால் இல்லை. அப்போ என்ன, இந்த சூன்யத்தையே ஒன்று சுற்றி சூழும்போது அது பூரணமாக மாறுகிறதே, இந்த சூன்யமான வாழ்க்கையை தெய்வீகம் சுற்றி சுழலும் போது அது பூரணமாக மாறுகிறது. அதனால தான் பூஜ்யத்திற்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு. இந்த சூன்யம்னு நினைச்சு அதை விட்டோன்னா அது வெஸ்டர்ன் சிஸ்டம். அதனால தான் எங்கேயுமே போய் முடியல, வெஸ்டர்ன் சிஸ்டம் தேடிண்டே இருக்கு இன்னும். ஆனால் சனாதன தர்மம் சொன்னது, இது சூன்யமில்லை, இந்த சூன்யத்தையே கடவுளிடத்தில் கொண்டு போய் இணைத்து விட்டால் அது பூரணமாக மாறிவிடும். அப்படி கடவுளிடத்தில் கொண்டு போய் கட்டுப்படுத்தி, கட்டுப்பாடுன்னு சொல்றமே, இந்த இடத்தை கட்டுப்படுத்தின உடனே அது பூரணமாக மாறியது. எல்லையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த தன்மையை அப்படி கட்டுப்படுத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துக்குள்ள செலுத்தின உடனே, அதனால தான் இந்த ஜீவனை, இந்த மனசை கட்டுப்பாடுகளுக்குள் கொண்டு வருகிற ஒரு முறையை நம்முடைய மதம் வலியுறுத்துகிறது. நியமம்னு சொல்றோம், நிஷ்டைன்னு சொல்றோம், பிரிங் இட் இன் டு அ கண்ட்ரோல், அப்படி கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரும்போது அது முழுமையானதாக மாறும். அப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த ஜீவனுக்கான வாழ்க்கையை கூடவே நின்று நடத்துகிறாள் அவள். அதைத்தான் இந்த பண்டாசுரவதம் முழுசா சொல்லும். பண்டாசுரவதம் முடியறிச்ச என்ன வரி வந்தது? காமசஞ்சீவன் ஔஷதி. அதுக்கு இன்னொரு புராண கதையும் உண்டு. மன்மதன் எரிஞ்சு போனான். எரிஞ்சு போன மன்மதன் ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டான். ரதி அழுதுண்டே இருந்தா. இதுக்கிடையில என்னாச்சு? சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்த உடனே எல்லாரும் சந்தோஷமாக இருந்தார்கள். அந்த சமயத்துல ரதி அப்படி மெதுவா ஓரத்துல வந்து நின்னான். எந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக அவன் போனானோ கல்யாணம் நடக்கிறது, ஆனா அவன் இல்லையே. அவனுடைய இன்டென்ஷன் முதல்ல எதுக்கு போனான்? தட்சிணாமூர்த்தி மேல அம்பு போடுறதுக்காக போனா. அப்படி ஒரு திரும்ப திரும்பினார், நெத்திக்கண்ணால எரிச்சிட்டாருங்கிறது தானே கதை. இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகத்தானே அதை பண்ணான் அவன். கடைசியில கல்யாணம் நடக்கிறது, ஆனா அவன் இல்லையே. இப்ப பர்பஸ் எப்படி டிஃபீட் ஆச்சுமா என்னம்மா இதுன்னா, இப்ப அம்பாளுக்கு என்ன சிக்கல் தெரியுமா? ரதி கேட்டது நியாயமான கேள்வி. அவளுக்காக மன்மதனை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும். ஆனால் மன்மதனை உயிர்ப்பித்தால் சிவபெருமான் போட்ட அந்த ஆர்டரை வயலேட் பண்ணதாயிடும். அவருடைய நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டவன், நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டவனுக்கு தண்டனை அவரை கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவனை உயிரோடு எழுப்புகிறேன்னு சொல்லி அம்பாள் தன்னுடைய அனுகிரகத்தை பிரயோகம் பண்ணி உயிரோடு எழுப்பினான்னா ஷீ இஸ் வயலேட்டிங் தி ஆர்டர் ஆஃப் சிவான் ஆயிடும். அப்போ ஒரு வயா மீடியா ஸ்ட்ரைக் பண்ணா. என்ன ஸ்ட்ரைக் பண்ணா? அவனுக்கு உயிர் கொடுக்கிறேன், ஆனால் மற்றவர்கள் கண்களுக்கு அவன் தெரிய மாட்டான், உன் கண்களுக்கு மட்டும் அவன் தெரிவான்.